காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய என்னில் வாருவே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய என்னில் வாருவே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளப்பா, நான் வாழ என்னுள்ளப்பா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். தவக்காலத்தினுடைய 4வது வாரம் புதன்கிழமை திருப்பள்ளிக்கும் உங்களை அன்போடு வரவேற்றும் இன்றைய நாளில் இறைவன் தாமே அவருடைய வார்த்தைகள் வழியாகும் நம்மோடு நிறைவாய் பேசி அவருடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தி அவரை போல அவர் நம்மை குறித்து எண்ணுகிறபடி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள இந்த திருப்பள்ளிகளே நாம் அன்றாடுவோம். இந்த திருப்பள்ளியில் நம்மிடத்தில் ஜபிக்க கேட்டுக்கொண்ட அத்துணை மக்களுடைய மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே நம் அத்துணை தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இயக்கங்களையும் அவர் முழுமையாய் அவருக்குரிய காலத்தில் நிறைவேற்றவும் இந்த திருப்பள்ளியில் நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை வெளிப்படுத்தும், ஆவியானவரே என்னை வெளிப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவா நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் வழங்குகின்றீ. உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீரிரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே. முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை திரு வசனங்கள் 8-15 வரை. ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உரிமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புள்ளிகளைப் போல் காண்பார்கள். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையில் இருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமியுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சியோனை, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகாவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திருந்தினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம், ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். கருவிலே தெரிந்துள்ளார், கைகளில் பொரிந்துள்ளார், முழுவதும் அறிந்துள்ளார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். அவர் என்னோடு இருந்து என்னை மகிழ்கின்றார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாதே என் மனமே. இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாதே என் மனமே. குறைகள் எல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காதே என் மகனே. குறைகள் எல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காதே என் மனமே. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். காது கண்ணின் மணி போல் காத்திடுவார். தீங்கு உனக்கு நேரிடாது கண்ணின் மணி போல் காத்திடுவார். துன்ப வேளை கூட இருப்பார் இன்பம் காண வழி செய்வார். துன்ப வேளை கூட இருப்பார் இன்பம் காண வழி செய்வார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். கருவிலே தெரிந்துள்ளார் கைகளில் பொரிந்துள்ளார் முழுவதும் அறிந்துள்ள அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் போதும் என்னை பிரியாத தெய்வம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே நித்திய மகிமையின் மன்னரே உம்மை வாழ்த்துகிறோ. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே நித்திய மகிமையின் மன்னரே உம்மை வாழ்த்துகிறோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-30 முடியும். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு இல்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியதும், மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும், தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறதும் ஏன் வந்தே விட்டதும் அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறதும் அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாதும் தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, திருப்பலியினுடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நேரம் ஆண்டவர் நம்மோடு அவருடைய வார்த்தை வழியாக பேசியிருக்கிறார். முதல் வாசகத்தில் நாம் இப்படியாக வாசிக்க கேட்டோம், தகுந்த வேளையிலே அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம் மன்றாட்டுகளை எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார். நம்மை வெப்பத்திலோ குளிரிலோ பாதிக்கப்படாதபடி காக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர், கருணை மிக்கவர் என சொல்லி வாசிக்க கேட்டோம். சமீப காலமாக தொலைக்காட்சியிலும் நாளிதழ்களிலும் நான் வாசிக்கிற செய்தி நமக்கு தெரியும், ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலே போர். எண்ணி பாருங்கள், இரு நாட்டு மக்களுக்கும் பிரச்சனையா? இல்லை. இரு நாட்டின் தலைவர்களுக்குள் கருத்து வேறுபாடு. அதிகாரத்தை கைப்பற்றுவது யார்? இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? அரியணையில் இருந்து கொண்டு மக்களை ஆட்சி செய்வது யார்? யாருடைய வார்த்தைக்கு இங்கு அதிகமான வலிமை இருக்கிறது? இதில் இரண்டு வேறுபட்ட முக்கிய தலைவர்களுக்குள் எழுகின்ற பிரச்சனையில் பாதிக்கப்படுவதும் இரத்தம் சிந்துவதும் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் பசியோடும் தாகத்தோடும் தவிப்பதும் அந்த தலைவர்களா? இல்லை. பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் பாதுகாப்பாகும் மிகவும் வசதியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தவறான செயலால் எத்தனையோ மக்கள் இந்த நாட்களில் அனுதினமும் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பசியால் தாகத்தால் வேதனைப்படுகிறார்கள். எங்கு தங்குவதென தெரியாமல் நாள்தோறும் நாடோடிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பதற்கு சென்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாடு விட்டு நாடு நடந்து சென்று அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக நம்முடைய தேசத்திற்கு வருவதை பார்க்கிறோம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் தன் மக்களுடைய வேதனைகளை வழிகளை எல்லாம் புரிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் தன்னை தன் உயிரை பணையம் வைத்தாவது தன் மக்கள் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்திலே நடப்பது என்ன? தலைவர்கள் நலமோடு இருக்கிறார்கள், தலைவர்கள் போர்க்காலத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்த பாவத்திற்காய், அவர்களை தேர்ந்தெடுத்ததற்காய் அந்த மக்கள் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். மாதந்தோறும் ஊதியம் வாங்க வேண்டும் என்பதற்காக ஆகாயத்திலிருந்து குண்டுமலை பொழிகிறார்களே, அந்த வீரர்களுக்கு தெரியாதா நாம் செய்வது சரியா தவறா என்று? தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு இறுக்கம் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறது. உலகத் தலைவர்களில் இது ஒரு உதாரணம்தான். மக்களுக்கு வாழ்வை கொடுப்பவர்களாக அல்லாமல் மக்கள் மீது கருணையோ உண்மையான அன்போ இல்லாமல் அவர்களை பயன்படுத்தி ஆட்சி செய்வதில் அவர்களுக்கு அவ்வளவாக பிரியம் இருக்கிறது. ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, பாருங்கள், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார். எப்படி தந்தை செயலாற்றுகிறார் நாம் புரிந்து கொள்ள முடியுமா? நேரடியாக தந்தை எப்படி செயல்படுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் என் தந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். என் வழியாக என் தந்தை செயல்படுகிறார். மகன் தாமாக எதையும் செய்ய முடியாது, மகன் தாமாக எதையும் பேச முடியாது. மாறாக தந்தை விரும்புவதையே மகன் பேசுகிறார், மகன் செய்கிறார், மகன் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளில் மகன் அந்த தந்தையை எப்படி வெளிப்படுத்துகிறார் என சொன்னால், தந்தையை கருணை மிக்கவராக நமக்கு முன் அவர் அடையாளம் காட்டுகிறார். இந்த நற்செய்தியை நாம் கடந்த 2 நாட்களாக வாசித்த நற்செய்தியில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊதாரி மைந்தனை குறித்து நாம் வாசித்தோம். எப்படிப்பட்ட ஒரு தந்தை! அவர் தன் மகனுக்காய் காத்திருப்பவனாய், தன் மகனை கண்டதும் ஓடிச் செல்பவனாய், தன் மகனை மன்னிப்பவராய், தன் மகனை ஏற்றுக்கொள்பவராய், மகனின் வருகையை கொண்டாடுகிறவராய், மகன் இழந்து போன அந்த ஒரு உரிமையை, தான் மகன் என்கிற உரிமையை பறித்து கொண்டு அவன் சொத்துக்களை வாங்கி சென்றானே, அவன் மீண்டும் வருகிற பொழுது அவன் கரங்களிலே மோதிரமும் அவன் கால்களுக்கு செருப்பும் கொடுத்து அவன் இழந்த உரிமையை மீண்டும் கொடுப்பவராக தந்தை இருக்கிறார். அது ஒரு உவமை. அந்த உவமையின் வழியாக கடவுள் வானக தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். நாமும் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் மீண்டுமாய் நமக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார். அது எந்த உரிமை? கடவுள் சொல்லுகிறார், தொடக்கத்திலே மனிதன் இழந்து போன நிலை வாழ்க்கையை அவர் மீண்டும் கொடுக்க காத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை தான், அந்த வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் என்பதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துக்காட்டு வருகிறார். நேற்றைய தினம் வாசித்திருப்போம், 38 ஆண்டுகளாய் முடியாமல் இருந்த மனிதனை இயேசு குணப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏன் அந்த மனிதன் அத்தனை ஆண்டுகாலங்கள் முடங்கி கிடக்க வேண்டும்? இயேசுவினுடைய வாழ்க்கை கூட 33 ஆண்டுகள் தான், ஆனால் 38 ஆண்டுகாலம் ஒரு மனிதன் அங்கே கிடக்கிறானே. கண்டிப்பாக இயேசுவினுடைய பார்வையில் அந்த மனிதன் பட்டிருக்க வேண்டும். 12 வயதில் இயேசு ஆலயத்திற்கு சென்றாரே, அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்திருந்தாரே. ஒவ்வொரு யூதனும் ஆண்டுதோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விதி இருக்கிறதே. இப்படியாக இயேசு பயணப்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த முடக்குவாதத்தால் 38 ஆண்டுகள் முடியாமல் இருக்கின்ற மனிதனை இயேசு பார்த்திருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. தன் நோயிலே அவர் அப்படியே போகிறார், இனி என்னை குணப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. குளம் கலங்குகிற பொழுது உள்ளே இறக்கியுடைய எனக்கு துணையாக யாருமே இல்லை என சொல்லி அந்த வாழ்க்கையிலேயே அந்த மனிதன் பல ஆண்டுகளாக பழகி போயிருக்க வேண்டும். அந்த கட்டிலும் அந்த படுக்கையும் தான் தன் வாழ்க்கை என சொல்லி அவன் முடிவு செய்திருக்க வேண்டும். 38 ஆண்டுகள் ஒருவரும் உதவி செய்ய வராத பொழுது இயேசுவை பார்க்கிறோம். என் தந்தை செயலாற்றுகிறான சொல்லுகிறாரே, தந்தையை பிரதிபலிக்கிறவராய், இனி என்னால் ஒன்றும் முடியாது என சொல்லி மூளையிலே கிடந்த மனிதனை இயேசு அணுகி சென்று இயேசுவாய் சென்று கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? பலர் இயேசுவை நாடி வந்தார்கள், படித்திருக்கிறோம். இங்கு இயேசு தேடி செல்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? தந்தை அப்படிப்பட்டவர். தந்தை அவராக செல்லுகிறார். அதை இயேசு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தி இயேசுதான், நீ உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என சொல்லி அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவன் ஓடோடி செல்லுகிறான். அதை ஒரு கூட்டம் பார்க்கிறது. அந்த கூட்டத்தை இன்றைய நாளில் இயேசு சந்திக்கிறார். 38 ஆண்டுகள் ஒருவன் முடியாமல் கிடந்தான், அவனை சுகப்படுத்தினாயே, உனக்கு நன்றி என இயேசுவை அவர்கள் வாழ்த்தவில்லை. 38 ஆண்டுகள் அவனுக்கு யாருமே உதவி செய்ய வரவில்லை, தான் மட்டும் சுகமடைந்தால் போதும் என சொல்லி அவரவர் தேவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்த பொழுது நீ அந்த வாயில் வழியாக ஆலயத்திற்குள் வந்து அவனை தேடிச் சென்றாயே, நீயாக பேசினாயே, சுகம் கொடுத்தாயே, உனக்கு நன்றி என சொல்லவில்லை. மாறாக ஓய்வு நாளில் நீ எப்படி குணப்படுத்தலாம் என சொல்லி மனிதர் உருவாக்கிய சட்டத்தை கொண்டு இயேசுவை அவர்கள் குற்றம் காணுகிறார்கள். ஒரு மனிதன் நலமடைந்ததில் அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, மாறாக சட்டம் அங்கு மீறப்படுகிறதே என்பதில் அவர்களுக்கு அதிகமான வருத்தம். இயேசு சொல்லுகிறார், ஓய்வு நாளில் நீங்கள் செயல்படாமல் இருக்கலாம், ஆனால் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார். உங்களுக்கு ஓய்வு தேவை. நீங்கள் இழக்கிற ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு உறங்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் சட்டத்தை கடைபிடிக்க ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேலை காக்கிறவர் கண்ணயர்வதில்லை உறங்குவதில்லை என் வார்த்தையின்படி என் தந்தை ஓய்வு நாளையும் கடந்து யாருக்கெல்லாம் அவருடைய கருணை, யாருக்கெல்லாம் அவருடைய ஆசை தேவைப்படுகிறதோ அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு அவர் சுகம் தருகிறவராய் இருக்கிறார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் முதல் வாசகத்திலே இறைவாக்கின் எசாயா தெளிவாக சொல்லுகிறார், தந்தை நமக்கு பதிலளிக்கிறார். தந்தை நம் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறார், அவர் நமக்கு உரிய பதிலளிக்கிறார் என சொல்லி கடவுளுடைய கருணையை நாம் அளவிட்டு பார்த்தோம் என சொன்னால், மனிதன் அவருக்கு எதிராக செய்திருக்கின்ற பாவத்தை விட கடவுள் மனிதனுக்காய் வெளிப்படுத்தியிருக்கிற கருணை என்பது இன்னும் மிக மிக பெரியதாக இருக்கிறது. ஒரே ஒரு சாபத்தை கடவுள் கொடுத்தாரே மனிதனுக்கு, அதோடு வாழ்க்கை முடிந்ததென சொல்லி அவர் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. சந்ததிகளை கொடுக்கிறாரே, அது அவருடைய கருணை. தன் உருவிலும் சாயலிலும் படைத்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாய் போகட்டும் என சொல்லி அவர் விரும்பவில்லை. மாறாக தொடர்ந்து பிள்ளைகளை கொடுக்கிறார், அவர் காத்திருக்கிறார். மனிதன் ஒவ்வொரு முறை தவறு செய்த பொழுதும் கடவுள் அவர்களை மன்னிக்கிறார் என சொன்னால் அவரிடத்திலிருந்து பொங்கி எழுந்த கருணை இருக்கிறதே, அப்படியாக அவர் செயல்பட அவரை தூண்டுகின்றது. கடவுளிடத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. 40 ஆண்டுகால இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை பயணத்திலே எத்தனை முறை அவர்கள் கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அத்துணை தலைவர்களுக்கு எதிராக வெகுண்டெழுந்து எதிராக பேசினார்கள். ஆனால் கடவுள் அவர்களை பொறுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களை மன்னிக்கிறார். அவர்கள் தவறுகின்ற பொழுதெல்லாம் தண்டித்த கடவுள் தாமே அவர்களுக்கு எதிராய் வேறொருடன் விழுகின்ற பொழுது இவர்களின் கேடயமாக மாறி ஒரு தாய் ஒரு தந்தை தன் பிள்ளையை காப்பது போல கடவுள் அவர்களை காக்கிறாரே, கடவுளுடைய கருணையினுடைய வெளிப்பாடு அது. நினைத்திருந்தால் இந்த மக்கள் 2 அரசுகளாக உடைந்த பொழுதே கடவுள் அவர்களை புறக்கணித்து இருக்கலாம், கடவுள் அவர்களை மறந்திருக்கலாம். ஆனால் மனிதன் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறக்கலாம், முறிக்கலாம். என் உடன்படிக்கை, இனி நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்க என்னுடைய மக்களாய் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்பது கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆனால் மனிதன் இந்த உடன்படிக்கையை சீனாய் மலையடிவாரத்திலிருந்தே மீறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை முறை எனக்கு நீ மட்டும் கடவுள் அல்ல, நீ மட்டும் தந்தையில் என சொல்லி பாகாலை நோக்கி, கம்பங்களை நோக்கி, மேடுகளை நோக்கி, பிற தெய்வங்களுக்கு சென்று கொண்டே இருந்தார்களே. கட்டளையை உடன்படிக்கையை முறிக்கிறது மக்கள் என சொன்னால் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவன் அவருடைய அன்பின் கருணையின் வெளிப்பாடாக என்ன செய்கிறார்? அவர் அந்த மக்களை தேடி 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 வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை தவறு செய்தாலும், எத்தனை முறை பழித்துரைத்தாலும், எத்தனை முறை அவர்கள் விலகி விலகி சென்றாலும் கடவுள் சொல்லுகிறாரே, இறைவாக்கினர் ஒசையா வழியாகும், உனக்கு உண்மையற்ற மனைவியை நீ கட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒசையா மீண்டுமாக தேடி தேடி சென்று அவளின் பிரமாணிக்கத்தை விட, அவள் பிரமாணிக்கமில்லாமல் வாழ்ந்ததை விட இவருடைய அன்பு அதிகமாய் வெளிப்பட்டபடியாக கடவுளுக்கு எதிராக நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் பெருக பெருக நம் மீதான கடவுளுடைய கருணை இன்னும் அதிகமாய் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சத்தியம். அன்பிற்குரியவர்களே, எதற்காக கடவுள் இதை வெளிப்படுத்த வேண்டும்? அவருக்கு வேறு மக்கள் இல்லையா? இஸ்ரேல் மக்களை விழுத்தால் அவருக்கு உலகிலே அன்பு செய்வதற்கு வேறு மக்கள் இனம் இல்லையா? அப்படி கிடையாது. மனிதன் தன் வார்த்தையை மீறலாம், ஆனால் கடவுள் தன்னுடைய வார்த்தையின்படி வாளாசிப்படுகிறார். நீ என் மகன் அல்லவா, என் மகள் அல்லவா, உன் பலவீனத்தால் நீ என்னை விட்டு செல்கிறாய், ஆனால் நான் இன்று முன்னே தேடி வருவேன், என் வார்த்தையை காப்பாற்றுவேன். அதுதான் முதல் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களை வழி நடத்துகிற ஆயன் போல இருப்பேன். எப்படி ஒரு ஆயன் மேய்ச்சலுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பசுமை நடத்தை காண்பிக்கிறாரோ, அதுபோல நீங்கள் தவறுகின்ற பொழுதெல்லாம் உங்களை நான் கரம் பிடித்து வழி நடத்தி பசுமையான வளமையான நாட்களுக்கு வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்வீர் என சொல்லுகிறார். இவை எத்தனையும் கடவுளுடைய கருணை என இசாயா மிக தெளிவாக குறிப்பிடுகிறாரே. கடவுளுடைய கருணையில் மிகப்பெரிய கருணை என்பது என்ன? ஆபிரகாமுக்கு மகன் கொடுத்ததா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்ததா? அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு தலைவர்களை கொடுத்ததாம்? பசிக்கும் தாகத்திற்கும் உணவும் தண்ணீரும் கொடுத்ததா? அது மட்டுமல்ல, அவையெல்லாம் மிகப்பெரிய செயல்களாக நம்முடைய பார்வையில் தெரிகிறதே, ஆனால் இவற்றையும் விட மிகச்சிறந்த பரிசை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார். அதை தான் நற்செய்தி சொல்லுகிறது, அது நிலை வாழ்வு. உன் சொந்த நிலத்திலிருந்து நீ பஞ்சம் பிள்ளைக்கு எகித்திற்கு செல்லுகிறாய், அங்கு கடவுள் உன்னை அடிமையாக வைக்க விரும்பவில்லை, உன்னை மீட்டெடுத்து வருகிறார் நீ உரிமை மகனாய் வாழ்வதற்காக. மன்னகத்திலேயே இப்படிப்பட்ட ஆசீர் உனக்கு உண்டு என சொன்னால், நான் படைத்த பொழுதும் என்னை போல நிலை வாழ்க்கைக்கு உரியவனாய் உன்னை படைத்தேனே, மீண்டுமாய் நான் உன்னை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அழைக்க விரும்புகிறேன். நான் அனுப்பிய அத்துணையே வாக்கினர்களும் எடுத்துரைத்த செய்தி என்ன? அதுதானே கடவுளை நோக்கி திரும்புங்கள். கொடுக்கிற அழைப்பினுடைய மிகச்சிறந்த காரணமோ பரிசோ என்ன? மீண்டும் கடவுள் விரும்பியது போல அவரோடு நம் நிலைவாழ்வை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நிலை வாழ்க்கைக்கு உரியவர். அவர் அந்த நிலை வாழ்க்கையை விடுத்து மனிதனாக பிறந்து வந்து
வாழ்ந்து பணிகள் செய்து இறந்து மீண்டுமாய் உயிர்த்து அவர் நிலைவாழ்வினுடைய மகனாகவே கடவுளிடத்திலே பயணப்பட்டபடியாக நிலை வாழ்க்கைக்குரியவர்களாய் நாம் அனைவருமே கடவுளால் படைக்கப்பட்டோமே. பாவத்தால் அந்த வாழ்க்கை இழந்தோம். பிறக்கிறோம் இறக்கிறோம் என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, இயேசு எடுத்துரைக்கிறார் இதையும் கடந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிலை வாழ்வு. ஆதாமும் ஏவாளும் அந்த வாழ்க்கை இழந்தது போல தெரியலாம், ஆனால் கடவுள் அவர்கள் செய்த குற்றத்தை விட தன் கருணையினால் அந்த வாழ்க்கையை மீண்டுமாய் உங்களுக்கு கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறார். பலர் வழியாக வெளிப்படுத்தினார், ஆனால் அதை உணர்ந்து கொள்ளவே இல்லை. கடைசியாக தன் மகன் வழியாக வெளிப்படுத்துகிறார், இன்றும் செயலாற்றுகிறார் என சொல்லி இயேசு யூதர்களுக்கு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? ஓய்வு நாளில் கடவுள் செயல்படுகிறார் என்பது மட்டுமல்ல, நாம் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, March 30, 2022 இன்றைய நாளிலும் கடவுள் செயலாற்றுகிறார். இதற்காக மீண்டுமாய் நாம் அவரிடத்திலே செல்ல வேண்டும், மீண்டுமாய் அவர் கொடுத்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் கொடுக்கிற அழைப்பும் கடவுள் செயலாற்றுவதனுடைய அடிப்படையான நோக்கமாகும். தவக்காலம் கொடுக்கிற செய்தியும் அழைப்பும் அதுதான். ஏன் மனம் மாற வேண்டும்? ஏன் பாவத்தை விட்டு விலக வேண்டும்? பாவத்தை மனிதன் தவிர்க்கிற பொழுது அவன் புனிதனாக மாறுகிறான். உலகத்தின் மீதான இருக்கின்ற ஆசையிலிருந்து மனிதன் மனம் மாறுகின்ற பொழுது அவனுடைய ஆசை இது மாறுகிறது. ஆக கடவுளை பற்றி கொண்டவனாய் புனிதமாக வாழ்கின்ற மனிதன் கடவுள் விரும்பியபடி அவரோடு என்னாலும் நிலை வாழ்க்கைக்குரியவராய் இரு மாறிப்போகிறான். அதுதான் தவக்காலம் கொடுக்கிற செய்தி. ஆக முதல் வாசகத்தையும் நச்செய்தி இணைத்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை காண்கிறார், கேட்கிறார், இறங்கி வருகிறார், செயலாற்றுகிறார். ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை மேய்ப்பது போல அவர் வளமையான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லுகிறார். வெயிலும் குளிரும் நம்மை தாக்காதபடி அவர் அரணும் கோட்டையுமாய் இருந்து காக்கிறார். இவை அத்தனையும் கடவுளுடைய கருணையின் செயல்பாடு என சொன்னால் மன்னகத்தில் மட்டும் கடவுளுடைய அன்பும் பாதுகாப்பும் அரவணைப்பும் முடிந்து போவது அல்ல, மாறாக இதை கடந்த கடவுள் இன்னும் அதிகமாக உண்டே நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அதுதான் மனிதன் ஆதியிலே இழந்து போன அந்த நிலை வாழ்வு. நீதியின்படி நீங்களும் நானும் தண்டனைக்கு உரியவர்கள், நிலை வாழ்க்கைக்கு உரிய மக்கள் அல்ல. ஒவ்வொரு திருப்பலிகளும் சிந்தனை சொல் செயலால் நாம் தவறுகிறோம்னு சொல்கிறோமே, அது உண்மை. மனிதர் அறியாமல் போகலாம். எத்தனை முறை நம்முடைய சிந்தையால் சொல்லால் செயலால் நடத்தையால் நாம் தடுமாறி கீழே விழுகிறோம் என்பதை கடவுள் முழுமையாக அறிந்திருக்கிறார். இருந்தாலும் கடவுள் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ எழுந்து வா. இப்படியாகத்தான் உங்களுடைய முதல் பெற்றோர்கள் கீழே விழுந்தார்கள். நான் அவர்களுக்காய் காத்திருந்தது போல உனக்காகவும் காத்திருக்கிறேன், நீ எழுந்து வா. இழந்ததை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள். நச்சீதல இயேசு நினைவாழ்வுக்குரிய மக்களாய் மாற்றுவேன் என சொல்லுகிறாரே, எப்படி? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற தந்தையை நாம் உணர்கிற பொழுது, இன்றும் நம் மத்தியிலே அவர் செயல்படுகிறார் என்பதை உணர்கின்ற பொழுது, அவர் மேகமாய் நெருப்பாய் தண்ணீராய் உணவாய் மண்ணாவாய் நம்மோடு பல வழிகளே தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, இயேசுவின் வழியாக அவர் வெளிப்படுத்தி நினைவாழ்வை நமக்கு அவர் கட்டாயம் கொடுப்பார். தவக்காலத்தினுடைய செய்தி அதுதானே. உங்கள் வாழ்க்கை முடிந்து போவது அல்ல, இயேசுவுடைய வாழ்க்கை சிலுவையில் முடிந்ததாய் யூத தலைமைச் சங்கம் எண்ணியது. ஆனால் அவர் மண்ணை பிளந்து கொண்டு மீண்டுமாய் வெளியே வந்து அவர்கள் கண்முன்பாக மேலே எழுந்து சென்று தந்தையின் வளப்பக்கத்தில் வீற்றிருக்கிறாரே. அவர் யோவான் நச்சி சொல்கிறபடியாக என் தந்தையின் இல்லத்தில் நிறைய இடங்கள் இருக்கின்றன, நான் உங்களுக்காக சென்ற இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். இதோ தன் பாடுகள் இறப்பு உயிர்ப்பின் வழியாக நமக்கான இடத்தை இயேசு கிறிஸ்து ஏற்பாடு செய்துவிட்டார். நம் தகுதியினால் கடவுள் அந்த இடத்தை கொடுக்கவில்லை, அவருடைய கருணை இயேசுவினுடைய தியாகம் இரண்டும் இணைந்து அந்த நிலை வாழ்வை நமக்கு கொடுக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்குள்ள தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூத தலைமை சங்கத்தை போல நன்மைகள் நடந்தாலும் மனித சட்டத்தை மனித பலவீனத்தை முன்னிறுத்தி இயேசுவையும் அவர்கள் கொல்ல துடித்தார்களே, அதுபோல நாம் இருந்தோம் என சொன்னால் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை முன்னிறுத்தி எது சரி எது தவறு என்பதை நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் சொல்லி முடிவெடுத்தால் கண்டிப்பாக நாம் கடவுளால் நிலை வாழ்க்கைக்குரிய மக்களாய் உயர்த்தப்படவே மாட்டோம். இயேசு வெளிப்படுத்தியபடி ஒரு மனிதனுக்கு நன்மை என சொன்னால் அது எந்த நாளாக இருந்தாலும் கடவுள் அன்றும் செயல்படுகிறாரே. கடவுளை என்றும் நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மனமகிழ்வார். இயேசுவின் வழியாக வாக்களித்த அதே நிலை வாழ்க்கையை அவர் நமக்கும் கொடுப்பார். கருணை மிக்கவர், வாக்கு மாறாதவர், தன் மக்களோடு உடன் பயணிக்கிறவர், நமக்கும் அதனை கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு செயல் நாம் செய்ய வேண்டும், மீண்டுமாய் கடவுளை நோக்கி திரும்ப வேண்டும். மீண்டுமாய் கடவுளை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அது முக்கியம். எல்லோருக்கும் இயேசுவை போல அவர் தேடிச் சென்று நீ நலம் பெற விரும்புகிறாய் என்பதை கேட்பதற்கில்லை. கடவுள் ஊதாரம் என்ற வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அவர் காத்து கொண்டே இருக்கிறார் கருணையோடு. நாம் உணர்ந்து அவரை நோக்கி திரும்புகின்ற பொழுது இனி ஒரு நாளும் அவரை விட்டு பிரியவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எடுக்க வேண்டும். இதனால் வரை நான் வேறு திசையிலே பயணித்தேன் கடவுளே, இன்றும் செயல்படுகிறீரே. அன்று ஆபிரகாம் வாழ்க்கையில் செயல்பட்டவர், மோசேயின் வாழ்க்கையில் செயல்பட்டவர், லட்சக்கணக்கில் இருந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் செயல்பட்டவர், நீதித்தலைவர் வழியாக செயல்பட்டவர், இயேசுவினுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டவர், திருத்துதர்களை அழைத்து அவர் வழியாக திருச்சபை ஏற்படுத்தி அவர்கள் மத்தியிலே செயல்பட்டவர். இன்று நீர் ஓய்ந்திருக்கவில்லை, இன்றும் நீர் செயல்படுகிறீர். நான் உம்மை உணர்ந்து கொள்கிறேன். நீர் விரும்பியபடியாக நான் உம்மை நோக்கி வருகிறேன். உம் திருவுள்ளப்படி நீர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கு முன் குறித்து வைத்திருக்கின்ற அந்த இடத்தை கொடுத்துள்ளோம் என சொல்லி அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். மனித பலத்தை மட்டும் நாம் நம்பி செயல்பட்டோம் என சொன்னால் பாதைகளே நாம் இடறி விழுவோம். கடவுளுடைய ஆசீர், இயேசுவின் வழிகாட்டுதல், ஆவியானவருடைய தூண்டுதல் இருக்கிற பொழுது கண்டிப்பாக எல்லா சுதலும் வெற்றி கொண்டும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இயேசுவை போல இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாய் இருப்போம். அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது கடவுள் அதற்கான பரிசாய், கூலியாய், ஊதியமாய் நமக்கு நிலைவாழ்வு கொடுப்பார். ஆமேன்.